இன்றைக்கு நம்முடைய ஆழ்க்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. நாம் இந்த காரியத்தை கடந்த வாரமும் பார்த்தோம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய தூதர்கள் புறப்பட்டார்கள். அதே போல திரும்பவுமாக 7 வாதைகளுடைய தூதர்கள் மீண்டுமாக புறப்படுகிறார்கள். மொத்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து 14 தூதர்கள் தேவனுடைய வாதைகளை நிறைவேற்றும்படியாக புறப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் 1 வசனம். போதும். இப்போ தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்போ தேவனுடைய கோபம் எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கி இருக்குது. எங்கே தொடங்கி இருக்குது யாருக்காவது சொல்ல முடியுமா? தேவனுடைய கோபம் இங்கே முடியுது. அப்போ முடியுதுன்னா எங்கேயோ ஒரு பக்கம் தொடங்கி இருக்கணும். எங்கே தொடங்கி இருக்குது? அதான் எப்போ தொடங்கி இருக்குது? அதுக்குண்டான வசனம் என்ன? ஏன்னா தேவனுடைய கோபம் நீண்ட நாளாக நடந்துகிட்டே வருது, இப்போ முடிய போகுது. அது தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய கோபம் வெளிப்பட்டால் யாருக்குன்னா தேவனை ஆராதிக்க வருகிறவர்களுக்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கும் தான் இந்த நியாய தீர்ப்பு. தேவனுடைய ஆலயத்துக்கு வராதவங்களுக்கும் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டிதான். ஏன்னா நம்ம முதல்ல வாசிக்கிறோம், எங்களுடைய இரத்தப்பழியை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாதிருப்பீர் அப்படின்னு நீதிமான்கள் தேவனை நோக்கி போராடுறாங்க. அப்போ தேவன் பலிபீடத்திலிருந்து 7 வகையான தூதர்களை அனுப்பி அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. நீதிமான்களை கொலை செய்தவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. அப்படியாக பலிபீடத்திலிருந்து 7 தூதர்கள், தேவனுடைய ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள், மீண்டுமாக கடைசியாக 7 தூதர்களுடைய வாதைகளினாலே தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்போ தேவனுடைய கோபம் எங்கே தொடங்குச்சு? மூன்றது. ஜாதிகள் கோபித்தார்கள், கோபம் மூன்றது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் பிரஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையை பின்பற்றி நடக்கிற பொழுது தேவனுடைய கோபம் மூழுகிறது, தொடங்குகிறது. தேவ ஜனங்களை எதுக்காக ஆண்டவர் பிரித்து எடுத்தார் எகிப்திலிருந்து? தேவனை ஆராதிக்க வேண்டும். கானான் தேசத்தில் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும், அதற்காக பிரித்து எடுத்தார். ஆனால் இன்னைக்கு ஆராதிக்கிற வேலையை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவங்கள்லாம்? புரஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி போகிறதுனால தேவனுடைய கோபம் தொடங்குகிறது. அது எங்கே தொடங்குகிறதுனா தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய கோபம் தொடங்குகிறது. இந்த வசனம் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்து கீழ்ப்படியாருடைய முடிவு என்னமாக இருக்கும்? இங்கே தான் தொடங்கி இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் என்னைக்கு புரஜாதியாருடைய ஆசரி முறைகளை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வர்றாங்களோ அன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்குது. அதனால் தேவ ஜனங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புரஜாதிகளுடைய எந்த ஆச்சாரங்களையும் எந்த ஒரு கொள்கைகளையும் எந்த ஒரு மாதிரியையும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, தேவ ஜனங்கள்கிட்ட பேசக்கூடாது. அப்படி தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மீண்டுமாக நாய் கக்கினதை தின்ன திரும்பினது போல அந்த கக்கினதை திரும்ப திரிங்கிறதுக்கு போனாங்கன்னா தேவனுடைய கோபம் மூழுகிறது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஊழியக்காரந்து ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி வீசணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கிறதுக்கு வேண்டி தான் தேவனுடைய ஊழியக்காரங்களை தேவன் நியமித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை வேணும்னா அது எங்கே போனாலும் கிடைக்கும். காசு கொடுத்தா என்னை கொஞ்சம் ஆசீர்வாதமாக சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுத்தா அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. 1000 ரூபா கொடுத்தா ஐயோ சிஸ்டர், ஐயோ பிரதர், உங்களுக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதம் வரும்பாங்க. ஆனால் நான் காணிக்கை வாங்கிட்டு என்ன ஜெபம் பண்ணிட்டு வருவானா? அவர்களுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வரணும், பத்தாது. தேவனுடைய காரியங்கள் உண்மை இருந்தது பத்தாது. அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக அல்லது தேவனுடைய காலத்தை ஊதுவதற்காக தான் தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் நியமித்திருக்கிறார். அப்படியாக கடைசியாக ஏழு வாதையினுடைய தூதர்களால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அப்போ தேவனுடைய கோபம் தொடங்கினது வந்து பார்த்துக்க எவ்வளோ காரியம் நடந்திருக்குதுன்னு. வெளிப்படுத்தல் 15 5-8 வரை. போதும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற சமயத்திலே, ஏழு தூதர்கள் தங்களுடைய வாதைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற சமயத்திலே என்ன நடக்கும்? தேவாலயம் தேவனுடைய புகையினால் நிறைந்திருக்கிறது, தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அப்படி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிற சமயத்திலே ஒருவரும் தேவனுடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? யார்
வருவான்?
மற்றவங்க வர முடியாது. நியாய தீர்ப்பில் அடைஞ்சவன், ஏழு வாதியினுடைய நியாய தீர்ப்பை அடைஞ்சவன், அது ஏழு முடிகிற வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அது ஏழு முடியும் போது ஒரு சமயம் மனம் திரும்பினானா அல்லது தன்னுடைய செயலை விட்டு திரும்பி வருத்தப்பட்டு ஆண்டவர் செஞ்ச நியாய தீர்ப்பு என்னங்கிறது உணர்ந்து மனம் திரும்பினானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பின்னால் வர வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஏழு வாதையினுடைய நியாய தீர்ப்பினால் அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா நியாய தீர்ப்பு அவ்வளவு கொடுமையாக இருக்கும், வார்த்தையில் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வசனம் சொல்லுது, தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே வாசமாக இருக்கிறேன். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை இறைக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தீயை எடுத்து ஒருத்தன் தலைமையில போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி உபத்திரவ கால ஊழியம் செய்கிற அந்த தேவனுடைய மனிதர்கள் நெருப்பை கையில் எடுத்து ஜனங்க மேலே வீசுகிற மாதிரி தேவனுடைய நியாயத்திற்கு அறிவிப்பாங்க. ஆனால் அந்த நெருப்பு வந்து இவங்களுக்கு சுடாது. ஏன்னா தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருக்கிறதுனால தேவனுடைய நியாய தீர்ப்பை கையில் அள்ளி ஜனங்க மேலே வீசினாங்கன்னா எவ்வளவு கொடூரமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நியாய தீர்ப்பு நடக்கிற சமயத்தில் ஒருவரும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. ஏன்னா வர பக்கத்தில் நெருங்க 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 நியாய தீர்ப்பு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் மனம் திரும்பினா அந்த பிரச்சனை இல்லை. மனம் திரும்பியாச்சு, தேவனை மகிமைப்படுத்தியாச்சு, தேவனை ஆராதிச்சாச்சுன்னா இந்த தொந்தரவே இல்லை. அப்படி இல்லைன்னா ஒருத்தனும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது ஏழு நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது வருவாங்களோ என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த ஏழு நியாய தீர்ப்பு நடக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை பெற்ற ஜனங்கள் நியாய தீர்ப்புக்கு ஆளாயிட்டாங்கன்னா அவங்க தேவனுடைய ஆலயத்திலே உள்ளே பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:1-2. போதும், அப்போ இங்கே தேவனுடைய ஆலயத்திலிருந்து நியாய தீர்ப்பு எடுத்து வீசும்போது என்ன ஆகுது? அந்த அக்னி போல இருக்கிற வார்த்தைகள் மேலே விழுந்தாச்சுன்னா பயங்கர புண்ணு வந்துருச்சு. அப்படின்னா கேட்கறதுக்கு எரிச்சலாக இருக்கும், வார்த்தை கேட்ட இடமெல்லாம் ரணமா கொதிக்கும். எது முருகனா அந்தி கிறிஸ்து. அப்படின்னா அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி இன்னொரு வகையில் சொல்ல போனா சர்த்திர புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அற்புத அடையாளங்கள், இரக்கம், அன்பு, கிருபை அப்படிங்கிறதை மட்டும் பேசிக்கிட்டு, ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு பேசிட்டு அந்த சர்த்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துனுடைய நிலைமையை மட்டும் சிந்திச்சுக்கிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்து அப்படின்னு அந்த எழுத்தின்படி இருக்கிற காரியத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து, தேவனுடைய பிரமாணத்தை குறித்து உணர்வு இல்லாமல் என்றைக்கும் கிருபை, இரக்கம், சமாதானம், சந்தோஷம் தான். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, என்றைக்கும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறான், ஒரு 5 வயசு வரைக்கும் செல்லம் கொடுக்குறான், அப்புறம் அடித்து ஓடுறான் நாய ஸ்கூலுக்குன்னு சொல்லி தப்பிடுறான். அப்போ உன் அம்பா இருக்கிறான், இறக்கமாக இருக்கிறான், நீ ஊருக்கு போக வேண்டாம், வீட்லேயே இருந்துக்க நீ அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அவன் ஊருக்குள்ளே பெரிய ரவுடியாக மாறுவான். அந்த மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டதுன்னா சரீரத்தில் பயங்கரமான வேதனை இருக்கு. வார்த்தையில் கேட்க கேட்க அது தீ வந்து நம்ம மேலே விழுந்தால் எந்த அளவுக்கு வேதனை இருக்குதோ அந்த அளவுக்கு வேதனை இருக்கும். வெளிப்படுத்தல் 16:3.
இரண்டாவது தன் கலசத்தில் உள்ள சமுத்திரத்தை ஊற்றினான், உடனே அது செத்தவருடைய ரத்தம் போலாயிற்று, சமுத்திரத்தில் பிராணிகள் யாவும் மாண்டு போயின.
போதும், ரெண்டாவது ஊத்துறான், என்ன கலசத்தை ஊத்துறோன்னா எல்லாம் ரத்தமாக மாறி போச்சு. செத்தவனுடைய ரத்தம், அது உயிரோடு இருக்கிறவன் ரத்தம் கிடையாது, உயிரோடு இருக்கிற ரத்தம் வேறு மாதிரி இருக்கும், செத்தவனுடைய ரத்தம் அது வேறு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, உயிரோடு இருக்கிறவங்கள ரத்தம் தண்ணி மாதிரி இருக்கு, பால் மாதிரி இருக்கும், செத்தவனுடைய ரத்தம் தயிர் மாதிரி இருக்கும். உயிரோடு இருக்கிறோம் ரத்தம், இப்போ நம்ம ரத்தம் எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குறோம், அது தண்ணி மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும்போது தண்ணி மாதிரி அடுத்தவனுக்குள்ள சரீரத்துக்குள்ளே போகுது. அதே வெளியில் எடுக்கிற ரத்தம் சரியான டெம்பரேச்சரில் வைக்கலைன்னா கெட்டியாக மாறிடும், தயிர் மாதிரி ஆயிரும், அதை கொடுக்க முடியாது அடுத்தவங்களுக்கு. அது இங்கே செத்தவனுடைய ரத்தம் அப்படின்னா ரத்தம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், கெட்டு போச்சு. அப்புறம் சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அப்போ இங்கே வந்து சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர், முதல்ல தண்ணீர்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய வசனம், தண்ணினா தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனோட வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது அவர்கள் கேட்டிருக்கிற வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், அவர்கள் இது நாள் வரைக்கும் என்னென்ன தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்காங்களோ அந்த வார்த்தைகளெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, எல்லாம் தயிர் மாதிரி உறைஞ்சி போயிடும். அப்படின்னா சிதைந்து குலைந்து உருவொழிந்து அது வேற ஒரு மாதிரி இருக்கும். வசனமெல்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அது வந்து அவங்களுக்கு வேற மாதிரி தெரியும், அதனால் அவங்களுக்கு ஜீவன் கிடைக்காது. அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள்னால அவர்களுக்கு ஜீவன் இருக்காது, ஜீவன் அடைய முடியாது. அதே தண்ணி ரத்தமாக மாறிடுச்சு. அப்புறம் சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயிடுச்சு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற கிரியைகள், பிராணிகள்னா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, பிராணிகள் அப்படின்னா சின்ன சின்ன நற்கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்படி நடக்கும்போது அந்த நற்கிரிகள் இல்லாமல் போச்சு. இந்த விசுவாசம் இருந்தால் தான் மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியும், விசுவாசம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அப்போ விசுவாசம் ரத்தமாக மாறிடுச்சு, அது செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிடுச்சு. அந்த விசுவாசத்துலேருந்து உருவாகிற நற்கிரிகள் அதுவும் செத்து போச்சு. வெளிப்படுத்தல் 16:4-7.
போதும்.
மூன்றாம் தூதன் முதல்ல சமுத்திரத்துல இரண்டாம் தூதன் ஊத்திட்டான். மூன்றாம் தூதன் ஆறு ஊத்துனா நீரூற்று ஊத்துறான். ஆறுன்னு சொன்னா என்னவா இருக்கும்? நீரூற்று, அது ரத்தமா மாறுது. ஆறுனா இல்ல, ஆறுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் மனம் விரும்பின எண்ணங்கள், அவர்கள் விருப்பமாயிருக்கிற காரியங்கள். உலகத்தில் எத்தனையோ விசுவாசங்கள் இருக்கிறது, எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற காரியங்களை பின்பற்றுறவர்களுக்கும் அது ரத்தமாக மாறிடும். நீரூற்றுன்னு சொன்னால் புதிய புதிய கொள்கைகள் ஒவ்வொரு காலத்தில் உருவாகும். பழைய மாதிரி ஒன்று இருக்கும், இப்போது புதுசாக புதுசாக ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி புதிய விதமான காரியங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் இப்போ இந்து மதத்தில் அது ஒரு விசுவாசம், முஸ்லீம் மதத்தில் இருக்கிறது ஒரு விசுவாசம்தான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு விசுவாசம்தான். இப்படி எந்த வகையான விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தண்ணி தண்ணி தான், தேவனுடைய வார்த்தை தான். தேவனை பெற்ற ஜனங்கள் நித்திய ஜீவ வார்த்தையை பெற்றிருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை பெறாத ஜனங்கள் அவர்கள் ஏதோ ஒரு விசுவாசத்தை பின்பற்றுகிறார்கள். அப்போ ஆறில் இருக்கிற தண்ணியும் ரத்தமாக மாறுது, நீரூற்றில் இருக்கிற தண்ணியும் ரத்தமாக மாறுது. ரத்தமாக மாறினதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு போய் தேவனை ஆராதிச்சுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போன ஜனங்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற்ற ஜனங்கள் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன காரியம் செஞ்சுருக்காங்க? தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள், தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள். அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராக எழும்பி இருக்கிறார்கள். அதனால தான் தேவனுடைய ஆலயத்திலிருந்து நியாய தீர்ப்பு போகும்போது அது தேவனுடைய ஆலயத்தோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களுக்கு தான் அதிகமாக பலிக்கும். ஏன்னா ஆபேல் கேட்குறான், எங்களுடைய இரத்தப்பழியை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாதிருப்பீர். அதான் ஆண்டவர் அறிவித்தார். அப்போ நீதியான வார்த்தைகளை பேசுகிறபோது அதை எதிர்க்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. தீர்க்க தரிசனமாக வருகிற நாட்களில் இப்படி இப்படி நடக்க போகுது, தேவனுடைய திட்டம் இப்படி இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்துட்டு நாங்கள் நினைக்கிறது தான் திட்டம், நாங்கள் வச்சது தான் சட்டம்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா விசுவாசமும் இரத்தமாக மாறுகிறது. இரத்தமாக மாறுகிறதுனா அவங்களுடைய விசுவாசம் சிதைந்து குலைந்து உருவழிந்து நாத்தம் எடுக்கிறது. அதையே குடிக்கிறாங்க பாருங்கள், தண்ணியை குடிக்கிறது. அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகளை குடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம். அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதைய நீ எங்கிட்டருந்து வாங்கி இவ்வளவு நாள் இப்படியெல்லாம் இருந்த, நீ தேவன் என்னை ஆராதிக்கிறதுக்கு வராமல் என்னை மகிமைப்படுத்துறதுக்கு வராமல் நீ ஓடினதுனால என்னாச்சு? நீ நன்மை நினச்சிட்டு இருக்கிறத நான் தீமையாக மாற்றிடுவேன். அது ஆண்டவர்னால முடியும். லூசிஃபர் நினச்சிட்டு இருந்தான், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படியாக்கு இப்படியாக்கு அதாக்கு இதாக்குன்னு. அவனுடைய நன்மையை அப்படியே ஆண்டவர் தீமையாக மாற்றினார். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு என்ன தீமை இருந்தாலும் சரி, அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். ஆண்டவருக்கு எதையும் எப்போ வேணாலும் செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறாரு, உன்னுடைய முடியை கருப்பாக இருக்கிற முடியை வெள்ளையாக்கவும் முடியாது, வெள்ளையாக இருக்கிற முடியை கருப்பாக்கவும் முடியாது. அது நான் ஒரு ஆள் தான் செய்ய முடியும். இன்னைக்கு வெள்ளையாக இருக்கிறது நீ கருப்பாக்கலாம், எப்படி? சாயம் அடிச்சு. ஆனால் அந்த சாயம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான் இருக்கும், மழை வஞ்சால் கரைஞ்சி போயிடும். ஆனால் ஆண்டவர் முடியை கருப்பாக்குனார்னா அது ஒருத்தனாலும் வெள்ளையாக்க முடியாது. அப்படியாக தேவனுடைய சமூகத்திலிருந்து எந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு என்னைக்கு தேவனுக்கு உராதமாக செயல்படுறாங்களோ அந்த நிமிஷம் முதல் கொண்டு அவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே சாபமாக மாறும். உதாரணத்துக்கு சாலமோன் ஞானியை எடுத்துக்கலாம். தேவனுடைய சமூகத்திலேருந்து எத்தனையோ ஞானங்களை பெற்றான். அவனை போல ஞானி இந்த உலகத்தில் பிறந்ததில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார், பின்னே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினானோ அன்னைக்கு அவனுடைய ஞானத்தை ஆண்டவர் என்னமா மாற்றினாரு, பைத்தியமாக மாற்றலை. கரெக்டாக யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை தீமையாக
மாற்றலை,
ஆ மாயை கொண்டு போயிட்டார். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நித்தியமானதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையாக இருந்திருந்தானா அவன் நித்தியமான ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம். அவனை மாயில் கொண்டு போய் தள்ளிட்டார். அதனால தான் பிரசங்கி புஸ்தகத்தில் பார்த்தா எல்லாம் மாயை 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 மாயைன்னு சொல்கிறான். இன்னைக்கு தேவனை பார்க்காம யாராவது சாலமோனை பின்பற்றினாங்கன்னா அவனும் மாயின்னு போய் விழுவான். தேவனை பார்க்கணும், அவர் உருவாக்கினவரை பார்க்கணும். லூசிஃபரை பற்றி சொல்லும்போது நீ தானியலை பார்க்கலும் ஞானம் உள்ளவன், ரகசியங்களை தேடி ஓடக்கூடாது, ஞானத்தை தேடி ஓடக்கூடாது, முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்தணும். அதுதான் ரகசியம், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார், எப்போ வேணாலும் செய்வார், அது முக்கியம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் சகல ரகசியங்களை அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் அப்படின்னா தேவன் எனக்கு ரட்சிப்பு கொடுத்த பொழுது நான் எந்த அளவுக்கு வேதனையில் இருந்த பொழுது அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், அதற்கு நான் பாத்திரமாக இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன். நீ வாழ்க்கைப்பட்ட போது உன்னுடைய நேசம் என்ன, இன்னைக்கு நீ என்ன பண்ணுற, காட்டுக்கழுதியை போல தெரிகிற, பச்சையான எல்லா மரத்துக்குள்ளேயும் நீ அலைகிற, உன் காலை அடக்கி கொள்ள மாட்டேங்கிற, உன் கால் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, நீ வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம், நீ உன்னை யாரும் நிறுத்த முடிய மாட்டேங்குது. காரணம், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது ஆண்டவரை இவ்வளவும் சொல்லி காமிப்பார். எப்படி நம்முடைய பிள்ளையை வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா என்ன சொல்லுவோம், நாமா நீ போ போ எங்கே போவ, நான் உன்னை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என்னென்ன பண்ணுன, உனக்கு எத்தனை நன்மை செஞ்ச, இன்னைக்கு நீ வீட்டை விட்டு ஓடுறியா, ஓடு ஓடு, எங்கே ஓடினாலும் நீங்கள் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி தாய் தாப்பம் வந்து பிள்ளைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை விட்டு விலகி போகும்போது தேவன் தன் பக்கமாய் அவர்களை எழுப்பும்படியாக அல்லது நேசிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி காமிக்கிறார். அப்படி தேவனுடைய இரத்தத்தை சிந்தனைப்படினா, இல்லை தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தையும் பசுவானுடைய இரத்தத்தையும் சிந்தனைப்படினால் இதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்ற நன்மை என்னவோ அந்த நன்மை அப்படியே தீமையாக மாறுது. பாருங்கள் எவ்வளவு கொடூரமான காரியம். ஆண்டவர்கிட்ட ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாத்தலாம், அதை மனுஷர்கள் விசாரிப்பாங்க. மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் அது மனுஷர்கள் நியாயம் தீர்ப்பாங்க. ஒரு சமயம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அந்த மனுஷர்கள் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்காமல் தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே ஓடினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது. அவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் ஆண்டவருடைய கரம் அவனை பிடிக்கும். இல்லை இன்னைக்கு நிறைய பேர் யோனா மாதிரி தான் இருக்காங்க. ஆண்டவர் அப்படி தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும், இப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு நீ போய் இந்த காரியத்தை செய்யும் சொன்னால் அதை செய்யாமல் என்ன பண்ணுறான், வேற வழியில் ஓடுறான். ஓடும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து அவனை பிடிக்கிறாரு. ஆமாம் ஓடினான். அப்போ கப்பலில் போகிறதுக்கு பதிலாக மேலே கப்பலை நல்லா யாத்திரை பண்ணிட்டு போகலாம். அங்கே போய் கப்பலில் யாத்திரை பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி போய் என்னாச்சு, கடைசியில் அங்கே வந்து என்னாச்சு, அங்கே நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டார். மேலே கப்பலில் போகிறது எப்படி, நீர்மூழ்கி கப்பலில் போகிறது எப்படி பாருங்க. அப்போ அவன் போக வேண்டிய இடத்துக்கு மீன் மீன் வந்து நீர்மூழ்கி கப்பல், ஆ மீன்குள்ளே போயிட்டான், பூமி தண்ணிக்குள்ளே தானே போகுது அது மீன். ஆ அப்போ மேலே கப்பலில் போகிறது எப்படி, நீர்மூழ்கி கப்பலில் போகிறது எப்படி. அப்போ இவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நினைவுப்பட்டணத்துக்கு எப்படி போனான், நீர்மூழ்கி கப்பலில் போயிருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ரொம்ப தைரியமாக, ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அப்படியாக்கும் இப்படியாக்கும். அந்த யோனாவை கேட்கும் போது அவன் சொல்கிறான், அவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனிடத்துல இருந்து வர்ற மனுஷன் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறா, இப்படி இருந்தவன் நீயா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி என்னை கடலில் போட்டிருக்காங்கிறான். ரொம்ப தைரியம். அப்படி நீர்மூழ்கி கப்பலில் இன்றைக்கி அநேகம் பேர் போயிட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற, அங்கேயும் போய் என்னாச்சு, அங்கேயும் போய் அவன் அடங்கலை, என்ன பண்ணுறான், ஜனங்கள்லாம் சாகணும், நான் அதை பார்க்கணும். கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே ஒரு கம்பளி பூச்சி விட்டார். அது ஏன் வேதத்தில் அது எழுதியிருக்குன்னா, எதிர்காலத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசிகள் இந்த மாதிரியெல்லாம் மாறுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் செயல்கள் செய்வாங்க. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் தேவனுடைய கரம் எங்கே பிடிக்கும். அப்படியாக பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாகவும் எழும்பினபடியினால் தேவனுடைய வார்த்தை இரத்தமாக மாறிடுச்சு. இப்போ இந்த இரத்தமாக மாறினதுக்கு எப்படி என்னங்கிறது பழைய ஏற்பாட்டுக்கு வருவோம். இப்போ வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் நாம் பார்த்தாச்சு, எல்லாம் ஊற்றுனா எல்லாம் இரத்தமாக மாறிடுச்சு, கடவுள் ரத்தமாக மாறிடுச்சு, ஆறு ரத்தமாக மாறிடுச்சு, நீர் விட்டு ரத்தமாக மாறிடுச்சு. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஏன் ரத்தமாக மாறினதுக்கு உண்டான காரணம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு திரும்பியும் பழைய ஏற்பாட்டுக்கு வருவாங்க. யாத்திராகமம் 4:1 இல்லை இல்லை, யாத்திராகமத்தில் 4:1-9 வாசிப்போம்.
அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிமடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமானார்கள் என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருந்தது என்ன என்றார். ஒரு கோல் என்றார், அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்க்கமாயிற்று, மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அது வாழை பிள்ளி என்றார். தன் கையை நீட்டி அதை இழுத்த போது அதன் கையிலே கோல் ஆயிற்று. ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்குள்ள தேவனாய கர்த்தர் உனக்கு தரிசனமா ஆனதை அவள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்புஷ்டம் பிடித்திருந்தது. அவன் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவருடைய பக்க சதையை போல் ஆயிடுச்சு. அப்பொழுது அவன் முன்னின் அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமல் உனக்கு சரிபடாமல் போனாலும் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர் நம்பாமலும் வாக்குக்கு சரிபடாமல் இருப்பாரானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முன்பே நிறுத்தி ஊற்றுவாயாக, நதியில் கொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார்.
போதும். அப்போ இங்கே தேவனுடைய மனுஷருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, மோசே கேட்குறான், ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்க, அதனால் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஆண்டவர் எனக்கு தரிசனமானதை நான் ஜனங்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், ஊழியத்து களைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையும் சொல்லுவாங்க. அதே கதையை தான் மோசையும் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு தரிசனமாகலை, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டாங்க, நான் என்ன செய்வேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்குறார். இது மோசைக்கு இதுதான், மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிற எல்லா ஊழியக்காரனுக்கும் இதுதான். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாரு, அவன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார், ஒரு கோல்னு சொல்லிட்டான். இன்னும் அந்த ஆடு மேய்ச்ச கோலை விடுறதுக்கு மனசே இல்லை. சரி, ஆனால் மோசம் என்ன பண்ணியிருப்பார், அந்த கோலை கீழே போட்டுட்டு ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏதாவது உனக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தானா ஆண்டவர் ஏதாவது கொடுத்துருப்பார். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கோள் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறதுனால அது கோள்னு சொல்லிட்டான். சரி, அதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், அதை கீழே போடுனார், பாம்பா மாறிடுச்சு. பாம்பா மாறினன்னு பயந்து ஓடினான், உடனே வாழை பிடினார், வாழை பிடிச்சா திருப்பி கோளா மாறிடுச்சு. இது நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அல்லது பார்வன்ட்ட போய் சொல், இதை கண்டு உன்னை நம்புவாங்க. இதை நம்பாமல் போனால் ரெண்டாவது ஒரு அடையாளத்தை உனக்கு தர்றேன், உன்னுடைய கையை மடியில் போட்டு எடு, குஷ்டரோகமாக மாறும். திரும்பி மடியில் போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கையாக மாறிடும். ரெண்டாவது அடையாளம், இதையும் நம்பாமல் போனால் நீ என்ன பண்ண, தண்ணி எடுத்து தரையில் ஊற்று, அது ரத்தமாக மாறும். இந்த மூணாவது அடையாளத்துக்கு கண்டிப்பாக நம்புவாங்க. அதனால் முதல் அடையாளத்தில் நம்பினா அவன் பாக்கியவான், முதல் அடையாளத்தில் நம்பாமல் ரெண்டாவது அடையாளத்துக்கு போனானா அவனுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ரெண்டாவது அடையாளமும் புரியல அப்படின்னா இந்த மூணாவது அடையாளம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிற முதல் கட்டளையிலேயே கீழ்ப்படித்தா நல்லது, ரெண்டாவது கட்டளைக்கு போனால் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம், மூணாவது போனால் ரொம்பவே கஷ்டம். சரி, இது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல் அடையாளமோ மூணாவது அடையாளமோ ஜனங்களுக்கு வேண்டி ஆண்டவர் கொடுத்தது. அப்போ முதல் அடையாளத்தில் பார்க்கும்போது பார்வன்ட்ட இவன் கோலை கீழே போடுறான், பாம்பா மாறுது. எகிப்தினுடைய மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் கோலை கொண்டு வந்து கீழே போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறுது. என்ன வித்தியாசம், இது முடிஞ்சுது. அப்போ உலக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தந்திரங்கள் அல்லது நயவஞ்சகமான ஆலோசனைகள் புறஜாதிகளுக்கும் தெரியும். வேதத்தில் எத்தனையோ நயவஞ்சகமான ஆலோசனைகள் இருக்குது. பாம்புங்கிறது நயவஞ்சகமான தந்திரமான ஆலோசனைகள். அப்போ வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த தந்திர ஆலோசனைகள் நிறைய தெரியுது. இப்போ பேர் வந்து சபையிலையும் ஓடும், விசாசு கோயிலையும் ஓடும், மந்திரவாதி ஓடுவான், எல்லா பக்கம் ஓடும். அப்படி எல்லாத்துக்கும் தந்திரம் இருக்குது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையில் தந்திரங்கள் இருக்கிற மாதிரியே மற்ற ஜனங்கள்கிட்டையும் பல தந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவன் எல்லாத்துடைய தந்திர ஆலோசனையில் தேவனுடைய வார்த்தை முழிக்கிறோம். அதனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கும் அற்புதம் செய்ய தெரியும், எனக்கும் வல்லமை இருக்குது, நானும் பேய் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய மதங்களையும் நினச்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க அதை விட நான் பெருசாக செய்வேன், எந்த முனியாக இருந்தாலும் ஓட்டிடுவேன், எந்த காளியாக இருந்தாலும் ஓட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர்ற ஆலோசனைகள் புறஜாதியில் இருக்கிற எல்லா ஆலோசனையும் முழுகிறோம். முழுங்கினா அந்த பாம்பு எல்லாம் மற்ற பாம்பெல்லாம் முழுங்குச்சுன்னா என்னாகும், இந்த பாம்பு பெருசாகுமா? ஒரு பாம்பு இருக்குதுன்னு வைங்களேன், நிறைய பாம்பு வருது, பாம்பெல்லாம் முழுங்கிருச்சு, முழுங்கினானே
என்னாகும்,
ஆஹா சாகாது, அந்த பாம்பு அப்படியே தான் இருக்கும், எத்தனை வந்தாலும் முழுங்கிக்கும். முழுங்கிட்டு சொன்ன மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற மனுஷன் இப்படி பாம்பு மாதிரி அலைய மாட்டான். நயவஞ்சகமான தந்திரங்களை கொண்டு போய் ஏன் பாம்பு அலையுது, இறத்தடியில் அலையுது. அதே மாதிரி ஆண்டவர் பாம்பு கொடுத்த சாபம், நீ வயிற்றினால் உழுந்து பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் மண்ணை திம்பாய். அப்ப வயிற்றினால் உழுந்து பாம்பு என்ன மண்ணா திஞ்சு நிற்பான், யாருக்கு தெரியும் இப்போ பாம்பு என்ன சாப்பிடுதுன்னு? என்ன எம்மி பாம்பு என்ன சாப்பிடுவோம், நான்வெஜ் தெரியும்னா வெஜிடேரியனா? நான்வெஜ் தெரியும், நான் பைபிள் சொல்லுது மண்ணை திம்பாயின்னு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு போட்டு உலகத்தில் இருக்கிற நயவஞ்சரகமான ஆலோசனையை பின்பற்றுவாங்க, வயிற்றுக்கு வேண்டி வாழ்ந்து பூமியில் இருக்கிறத சாப்பிட்டு அலைவான். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஞானத்தினால அவங்கள முடிஞ்சிடலாம். அப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனான்னு என்னாகா, இவன் வயிற்றுல விழுந்து விழுந்து தான் போகணும், சாப்பாட்டுக்காக தான் வாழணும். வாழ்ந்து யார் எங்க ஏமாந்துருப்பா, எவங்கிட்ட எப்படி தட்டி போடுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து 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 அந்த இலையத்தான் தேடி தேடி பிடிக்கிறது. அப்படி வாழ்ந்தா மண் அப்படின்னா பூமியில் பூமியோடு இருந்து அழிஞ்சு போகிறது அதெல்லாம். ஆனால் மோசேனுடைய கோல் அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுடைய கோலை அது முழுங்கிடும், முழுங்கி நகராம போகும்போது என்ன ஆகும், அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற வேகம் கம்மியாகும், வேகம் கம்மியாச்சுன்னா அது ஒரு இடத்துல இருக்கும், அப்போ ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ வேகமாக துள்ளுதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு இறை இல்லை, அது எங்கேயோ ரொம்ப பசியாக இருக்குது, அதான் வேகமாக ஓடுது. யார் ஏமாந்துருப்பா என்ன ஏது அப்படின்ட்டு வயிறு பசி தாங்க முடியல, எவனை ஏமாத்தலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓடுது. ஆனால் மோசடி பாம்புக்கு முன்னால் அது வரும்போது என்ன ஆகும், முழுங்கிடும், அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற தந்திர ஆலோசனைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா தந்திர ஆலோசனைகளையும் முழுங்கிடும். ஆனால் அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவரு தான் பண்ணாரு, நான் அதை விட நல்லாவே பிரசங்கம் பண்ணுவேன்னு நினைப்பாங்க. அதை விட அதிகமாக நல்லா பிரசங்கம் பண்ணால் தேவனுடைய வார்த்தை வந்து அது சாப்பிட்ரும். ஒன்று. ரெண்டாவது, குஷ்டரோகம். குஷ்டரோகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கு வேண்டி இல்லை, அந்த குஷ்டரோகம் ஆகிற காரியத்தை மோசே வந்து அந்த வனாந்தர பாதையில் யாருக்காவது அதை நடைமுறைப்படுத்தியிருக்காரா, உன் கையெடுத்து மடியில் போடு, திருப்பி எடு, திருப்பி உள்ள போடு, திருப்பி எடுன்னு சொல்கிறத ஆண்டவர் அடையாளமாக கொடுத்தாரு. ஆனால் எங்கேயாவது மோசே பயன்படுத்தியிருக்காரா, படுத்தல. ஆனால் ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுருக்குது, மீடியாவுக்கு வெளிப்பட்டுருக்குது, மோசேக்கு தான் எல்லாம் செய்ய முடியுமா, எங்களுக்கு முடியாதா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, உடனே குஷ்டரோகம் வெளிப்பட்டது. அப்போது அந்த அடையாளம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக மோசையோடு எதிர்த்து நிற்கிறவங்கள தண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம். மோசை எங்கேயுமே பயன்படுத்தலை, ஆனால் மோசைக்கு விராதமாக எழுப்பும்போது என்னாகுன்னா, அதில் மோசைக்கு விராதமாக கை உயர்த்தும் போது அவங்களுக்கு அந்த குஷ்டரோகம் வருது. திரும்பவும் மோசை அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அவங்கள விடுதலை ஆக்குறாரு. அதே மாதிரி எதிர்காலத்துலேயும் வரப்போகுது. இந்த ரெண்டுக்கும் கீழ்படியாமல் போகும்போது மூணாவது என்ன ஆகுது, தண்ணி எடுத்து தரையில் ஊற்றுனா ரத்தமாக மாறிடுது. தண்ணிங்கிறது நித்திய ஜீவ வார்த்தைகள். தரையில் எடுத்து ஊற்றுறங்கிறது என்ன அர்த்தம், இல்லை இல்லை அது இல்லை, தண்ணினா ஜீவ வார்த்தை, நித்திய ஜீவ வார்த்தைகள். நம்முடைய மனசில் எத்தனையோ சிந்தனைகள் ஓடுது, எத்தனையோ காரியம் நம்மளுக்கு தெரியும், நம்ம மூளையில் ஓடுறது தேவனுடைய வார்த்தை. தரையில் ஊத்துறதுன்னா அதை நம்முடைய விசுவாசத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றது. நடைமுறை கொண்டு வந்தால் நீங்கள நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா வாழ்க்கையில் சொல்லுங்கள், நம்ம நினச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, கொண்டு வந்தால் நடக்குமா, நடக்காது, அதுதான் ரத்தம் ஆகிறதுன்னு
அர்த்தம்.
முடியாது, அதுக்கு ஒரு சில வரமுறைகள் இருக்குது, அந்த வரமுறைக்குள்ளே போனாதான் அந்த விசுவாசம் கிரியைகளுக்கு மாறும். அப்படி இல்லைன்னா அந்த விசுவாசம் கிரியைகளுக்கு மாறாமல் அந்த விசுவாசம் இருந்ததுன்னா அந்த விசுவாசம் செத்துப்போச்சு, அப்படின்னா தண்ணி ரத்தமாக மாறிடுச்சு. விசுவாசம் செத்து போச்சுன்னா கிரி இல்லாத விசுவாசம் செத்தது, அப்படின்னு என்னாச்சு, அங்கே விசுவாசமும் சாகுது, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது, அப்போ என்ன அது விசுவாசம் சாகுது, அப்படின்னா விசுவாசம் ரத்தமாக மாறுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு தங்களுடைய மனம் போன போக்கில் போய் நிறைய விசுவாசங்களை வச்சுருக்காங்க. ஆனால் அதை அவங்க நடைமுறைப்படுத்த போகும்போது தான் தெரியும் இது தேவனுடைய வார்த்தையா இல்லை வேறு நம்மளுடைய வார்த்தையான்னு. அப்படி அநேகர் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற போகும் பொழுது அது கிரியைகளுக்கு மாறாமல் அது செத்ததாக மாறுகிறது. அதனால தான் கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் கிரியை செத்ததுன்னு சொல்லலை, விசுவாசம் தான் செத்து போச்சு. ஆனால் நல்ல விசுவாசமாக இருந்தோம்னா அந்த விசுவாசத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அதனால் மனசில் ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு சொன்னால் முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி தான் நடந்தால் தான் ஒரு மனுஷனுடைய நற்கிரியைகள் வெளிப்படும். அப்படி வந்து எல்லா விசுவாசமும் அங்கே ரத்தமாக மாறுது. யாத்திரியாமம் 7:10-15 வரை.
மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வன் சாஸ்திரிகளையும் சூரியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்து மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பமாகின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகடாமல் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறார். காலமே நீ பார்வன் இடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறினே கோலை உன் கையில் பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தை எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாக மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி மாறி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் ஆலோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லு என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் ஆரோனத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து நீர் நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படி உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்லு என்றார்.
போதும். அப்போ முதல்ல ஒரு அடையாளத்தை செய்கிறான் மோசே. அப்போ எகிப்தினுடைய மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் அந்த கோலை போடுறாங்க, மோசையுடைய கோல் விழுங்கிருச்சு. விழுங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசைகிட்ட என்ன சொல்கிறாரு, பார்வண்டி இருந்தவன் கடினமாயிருச்சு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய விசுவாசத்தை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தங்களுடைய சுய ஆலோசனைகளை, தங்களுடைய மந்திர சாஸ்திர வித்தைகளை அல்லது மனிதனுடைய சூத்திரங்களை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கொண்டு வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவங்கள விழுங்கிருச்சு. விழுங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி கொண்டு வந்தவங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தங்களுடைய ஆலோசனைகளை, தங்களுடைய மந்திர தந்திர வித்தைகளை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கொண்டு வர்றவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், அவன் இருதயம் கடினப்பட்டுருச்சு. பார்வண்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு அப்படின்னு சொல்கிறான். போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இருதயம் கடினப்பட்டுருச்சு. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கொண்டு வருகிற விசுவாசங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சு, அதனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவங்களுடைய தந்திர ஆலோசனைகளை கொண்டு வந்து தேவனுடைய ஆலோசனை மேற்கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவருடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது. அப்போ கடினப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த முதல் அடையாளத்தை சொல் போட்டதுக்கப்புறமே தெரிஞ்சிருச்சு பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டுருச்சுன்னு. அதே மாதிரி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதங்களை தேடி கொண்டு வரும்படியாக அது அவனை வழி நடத்துகிறது. ஆனால் அதுக்கு விரோதமாக எங்கிட்டையும் கொஞ்சம் நல்ல ஆலோசனை இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு விட ரொம்ப தந்திர ஆலோசனை என்கிட்ட நல்லா இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு ஆலோசனைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய என்னுடைய மந்திர தந்திர வேலைக்கு என்ன ஆகும், உடனே ஆசீர்வாதம் வருன்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கனுடைய எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவருடைய ஆலோசனை மேற்கொள்ளும். அப்போ அவங்க இருதயம் கடினப்பட்டுருச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கடினப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ மூணாவது அடையாளத்துக்கு போற. அப்ப ரெண்டாவது அடையாளம் இங்க பயன்படுத்தல, உடனே மூணாவது அடையாளத்துக்கு போறாரு. நீ அந்த கோலை எடுத்துட்டு அங்க போ, நதிக்கு வருவான். வந்ததுக்கு அப்புறம் நீ அங்க வந்து நீ தண்ணி எடுத்து தரையில ஊத்தி நீ வந்து ரத்தமா மாத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படியாக அந்த மோசையுடைய கோலை எடுத்துட்டு வந்து நீர்நிலைகள் மேலே, வாய்க்கால் மேலே, குளங்கள் மேலே இருக்கிற எல்லா மேலையும் நீட்டினார், எல்லாம் ரத்தமாக மாறிச்சு. அப்போ இது இருந்தால் தானே இந்த ஏவன குரானமணி வந்து வாதாடுற இந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு. அப்போ உன்னுடைய விசுவாசத்தை ஒன்றுமில்லாமல் வாக்கிட்டா நீ எப்படி உயிர் வாழ்வ? அப்போ தண்ணி ரத்தமாக மாறும்போது அந்த விசுவாசங்களில் இருக்கிற நற்கிரியைகள், அதான் ஜீவராசிகள்னு சொல்கிறது, அதுவும் செத்து போகுது. இப்படியாக வீட்டில் வச்சிருக்கிற பாத்திரத்திலிருந்து கற்பாத்திரம், மண் பாத்திரம், வாய்க்கால், குளம் எல்லாமே எல்லா விசுவாசமும் செத்து போச்சு. அப்படி தேவனுக்கு விரோதமாகவும், தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும், தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் செயல்படுகிற எல்லாருடைய விசுவாசமும் செத்து நாத்தம் எடுக்குது. செத்தாச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் கொஞ்ச நேரத்தில் நாரிடும். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளும் செத்துடும். அப்படின்னா அந்த விசுவாசத்தில் இருக்கிற ஏதாவது பிரிவுகள் இருக்கும். இப்போ திருடுறானா, அந்த திருட்டுத்தனத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வந்து ஏதோ ஒரு கிரியை செய்யுது. அப்போ கிரியை செய்யும்போது என்ன ஆகுது? அந்த திருட்டுத்தனத்தில் இருக்கிற அந்த வஞ்சகத்தில் இருக்கிற கிரியை வெளிப்படும் போது என்ன ஆகுது? அது நம்மளுக்கு நாத்தம் அடிக்குது. ஓ, இதுக்கு தான் இவ்வளோ நாள் பண்ணியிருந்தாங்களா, ஓ இதுக்கு தான் இப்படி பண்ணியிருந்தாங்களா. ஆனால் எல்லா ஜீவ தண்ணியிலையும் ஏதோ ஒரு ஜீவராசி உயிர் வாழும். அப்படி மனுஷனுடைய எண்ணங்களில் பல சிந்தனைகளில் உருவெடுத்த ஆலோசனைகள் பொருளுக்கு மாறும்போது அல்லது கிரியைகளுக்கு மாறும்போது அந்த கிரியிலும் செத்து போயிடும். இப்போ கிரியை செத்துன்னா என்ன ஆகும்? மீன் செத்து நாடுற மாதிரி நாரும். இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அநேக ஆட்கள், தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் செயல்பட்ட அநேகருடைய விசுவாசம் செத்து நாறுகிறது. அதே மாதிரி அவருடைய கிரியிலும் செத்து நாற்றம் எடுக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுறவங்க, அல்லது தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமா, அல்லது பரிசுத்தவான்களுக்கு விரோதமா செயல்படுகிறவங்க மனம் திரும்பினாங்கன்னா நல்லது, இல்லாட்டினா அவனுடைய விசுவாசம் சாகும். யாத்திராவும் 7:20-25 வரை.
கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீர் அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிட்டு நதியின் மீன்கள் செத்து நாறி போயிட்டு நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்திற்கு கூடாமல் போயிட்டு எகிப்தி தேசம் எங்கும் ரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிபடாமல் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று.
போதும். இப்போ மோசே என்ன பண்ணாரு? எல்லா இடத்துலயும் தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டாரு. மாற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க எகிப்தனுடைய மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் வர்றாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க? கொஞ்சமாவது தண்ணி நம்மளுக்கு இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு இவன் நினச்சானா? எல்லா தண்ணியும் ரத்தமாக மாறிடுச்சு. அங்கங்கே எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி ரத்தமாக மாறாமல் இருந்திருக்கும். இருந்ததா இந்த எகிப்தனுடைய மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் அவனும் தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டான். இவன் ரத்தமாக மாற்றாமல் இருந்தால் அந்த தண்ணியாவது குடிச்சு உயிர் வாழ்ந்துருக்கலாம்ல. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வரும்போது அந்த விசுவாசம் செத்து நாறுது. அதே மாதிரி எகிப்தனுடைய மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் அவங்களுடைய தந்திர ஆலோசனைகளை கொண்டு வரும்பொழுது அதுவும் செத்து நாறுது. அப்போ அதையாவது அவனுக்கு வந்து ரத்தமாக மாற்றாமல் வச்சிருக்கலாம். அப்போ அதுலையாவது கொஞ்சம் உயிர் வாழ்ந்துருக்கலாம். அப்படியாக மோசையும் பண்ணிட்டாரு, இவங்களும் பண்ணிட்டாங்க. அப்படி மொத்த தண்ணியும் ரத்தமாக மாறி போச்சு. மொத்த விசுவாசமும் தேவனுக்கு விரோதமாக வந்தவனுடைய விசுவாசமும் செத்து போச்சு. மனுஷனுடைய சுய தந்திர மந்திரங்களில் இருக்கிற விசுவாசமும் அதுவும் செத்து போச்சு. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான், ஊற்று நோண்டுறான். ஊற்று நோண்டா தண்ணி எங்கே வரும், 7 நாள் ஆச்சு. 7 நாள் அப்படின்னா உபத்திரவ காலம், 7 நாள்னா 7 வருஷம். எங்கே நோண்டா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. அப்படியாக எகிப்தில் வந்து முதல்ல நியாய தீர்ப்பு அந்த இரத்தத்தில் தான் ஆண்டவர் தொடங்குறார். அப்புறம் தான் 10 வாதைகள் தொடர்ந்து போகுது. அப்படியாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தேவன் 7 தூதர்களை அனுப்பினார். இப்போ நாம் பார்த்தது 3வது தூதன். ஆமாம், 3வது தூதன் இப்போ நாம் பார்த்துருக்குறோம். 3வது தூதனுடைய வாதையே வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு போனவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப பாதிக்கும். எகிப்தினுடைய மந்திரவாதி தந்திரவாதிகளுக்கும் அதுவும் பாதிக்கும். ஆனால் முதல்ல வந்து நியாய தீர்ப்பு அடைகிறது யாரு, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் அல்லது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும் எழும்பினவர்களுடைய விசுவாசம் சாகுது. ஆனால் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எந்த விசுவாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன திட்டம்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்பி தேவனை ஆராதிக்கணும். மனம் திரும்பாமல் ஆராதிச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன்னா எகிப்திலிருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறது எதுக்காக, என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. அப்படி போக விடலைன்னா நான் என்னென்ன மாதிரி காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்புகிறார். அதே மாதிரி இன்றைக்கு தேவனை ஆராதிக்க ஜனங்களை நாம் அனுமதிக்கணும். போக விடாதவனுக்கும் அதே தண்டனை தான், போகாமல் இருக்கிறவனுக்கும் அதே தண்டனை தான். இன்றைக்கி வந்து அநேகம் பேர் ஓய்வுனால அசட்டை பண்ணி தேவனை ஆராதிக்கிறதுக்கு வரது மனசு இல்லாமல் அநேக பேர் போக விடாமல் இருக்காங்க. போக விட்டாலும் போகிறதுக்கு மனசு இல்லாமே கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ தேவனை அறிந்த ஜனங்கள் புறஜாதிகளுக்கு மத்தியில் இப்படி சாட்சி இல்லாமல் இருக்கும்போது எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வாழ்க்கையில் வரும்? அதனால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் நாம் தேவனை ஆராதித்து தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் சாகுது. செத்து ரத்தம் செத்த மாதிரி இருந்து நாத்தம் அடிக்குது. அதனால் தேவனுக்கு விரோதமான பாவம் இது. அதனால் மனுஷனுக்கு விரோதமான பாவம் எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது தங்களை தாங்களே நீதிமானாக முயற்சி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது தேவனுக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா 2 பாவத்தை செஞ்சார். மனுஷனுக்கு விரோதமான பாவத்தையும் செஞ்சார், தேவனுக்கு விரோதமான பாவத்தையும் செஞ்சார். ஆனால் மனுஷனுக்கு விரோதமான செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை வந்துச்சு, புள்ள செத்துச்சு. கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் சந்ததியில் அந்த பாவம் பெருகிச்சு. தாவீது செஞ்ச பாவம் அவனுடைய சந்ததியில் எவ்வளவு பெருகிச்சு, சாலமோன் தாவீது செஞ்ச பாவம் அவன் சந்ததியில் எவ்வளவு பெருகிச்சு. ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கணும். தாவீது இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்யறதுக்கு இறங்கியிருக்காங்க. ஆஹா, அது வந்து யாக்கோபு தாவீதுடைய கதை. தாவீது வந்து அது அது சின்ன பிரச்சனை, ஆனால் எத்தனை மடங்கு பெருகுச்சு அது 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 ஒரு காரணம் தான். ஆனால் தாவீதுடைய பாவம் அவனுடைய சந்ததியில் எவ்வளவு பெருகுச்சு. ஆமாம், 3-4 தலைமுறையில் அடுத்த தலைமுறையிலே அது பெருகுச்சு. எவ்வளோ பெருகுச்சு. அதே மாதிரி தாவீது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் பண்ணியிருக்கான். அது யாருக்காவது தெரியுமா, தாவீது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் பண்ணியிருக்கிறான். ஜனங்களை என்ன சொன்னான், ஜனங்களை என்னன்னா என்ன பிரமாணம்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை என்னன்னா தேவனுடைய ஆலயத்தில் ஜனங்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி காணிக்கையை செலுத்தணும். அப்போ தான் ஜனத்தை எண்ணணும். ஏன்னா ஜனம் வந்து தேவனுடைய ஜனங்கள், மனுஷனுடைய அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சபையில் ஆத்மாக்களை எண்ணிக்கிட்டே இருக்கிறான். எண்ணிக்கிட்டே இருந்த என்ன அது, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிக்கான மகிமை செலுத்தாதனால திடீர்னு 5 பேர் வரான், திடீர்னு 10 பேர் ஓடிடுறான். இன்னைக்கு எண்ணி எண்ணி ஆத்மாக்களை எண்ணி எண்ணி ஊழியக்காரன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை செலுத்தாதனால அனைய ஆத்மா பிச்சுட்டு ஓடுது வேற சபைக்கு. அப்ப தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம், தாவீது செஞ்ச பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனத்தை எண்ணிட்டு அந்த எண்ணதுக்கு தகுந்த மாதிரி காணிக்க தேவனுடைய ஆலயத்தில் செலுத்தல, அதனால வாதை புறப்பட்டது. அதே மாதிரி மனுஷனுக்கு விரோதமா செஞ்ச பாவம் தாவீது செஞ்சாரு, தலைமுறையில எவ்வளவு பெருகுச்சு சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு பெருகுச்சு? இருக்கு, பைபிள் இருக்கு, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். ஆமா, அப்ப உரியாவுடைய மனைவி எடுத்ததுக்கு சாலமன் எத்தனை மனைவியை
கட்டினான்?
1000 மனைவியை கட்டினான். அப்ப 1000 மனைக்கு பெருகிச்சா இல்லையா? அது தாவீது வந்து அந்த உரியாவுடைய மனைவியை தான் ஒரு ஆளை தான் எடுத்தான். ஆனால் தாவீது 1000 பெண்களை கல்யாணம் பண்ணான். ஆ, தாவீது இல்லை, சாரி சாலமன். அப்போ எழுத்தின்படி ஒரு தப்பு தாவீது செஞ்சதுக்கு அடுத்த தலைமுறையில் அது 1000 மடங்கு பெருகிச்சு. அது மனுஷனுக்கு விரோதமான பாவம். ஆனால் ஆமா, பைபிள் இருக்க. ஆமா, அது பண்ணியிருக்கானே. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரீயை காணவில்லைன்னு சொல்லியிருக்கானே. அப்போ அங்கேயும் சொல்லியிருக்கான, 1000 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ட்டு. 2 வசனம் ஆதாரம் இருக்குது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேறணும் இல்லை? அதனால நிறைய பேர் மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை இவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு நானும் பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருந்தா தலைமுறையில் அது பெருகும். அதே மாதிரி தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சா தேவன் தலைமுறைக்கு விட மாட்டார், அப்பவே விசாரிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ஜனத்தை எண்ணுனா எண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் தேவனுடைய பிரமாணத்தை செலுத்தல. உடனே காலையில் யார் வந்து நிற்கிறான், நிற்கிறாரு, என்ன நிற்கிறாரு, மூணு காரியத்தை தெரிஞ்சுக்கோ, என்னன்னு பண்ணிக்கோ, என்னன்னு தெரிஞ்சுக்கோ, எதுக்கு நான் சொல்ல மாட்டேன், மூணில் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இதுலேருந்து நீ தப்பவே முடியாது. ராஜாவுக்கு தீர்க்க தரிசி ஆர்டர் போடுறாரு, தப்ப முடியாது, நீ மூணு காரியத்தை தெரிஞ்சுக்கோ, எது வேணும்னு. ஆ, அப்போ தெரியுதா? அப்போ ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கல, அவன் தாவீது வாசித்து சிந்திக்கலை. ஒருத்தன் ராஜாவானா அவன் தேவனுடைய வார்த்தையை சொந்த கையினால் எழுதி ஒவ்வொரு நாளும் சிங்காசனத்திலிருந்து அவன் வாசிக்கணும். அது தேவனுடைய பிரமாணம். அதை செய்யாதனால இந்த மாதிரி ஒரு விளைவை அவன் சந்தித்தான். இன்றைக்கி இங்கிலாந்து தேசத்தில் வர எல்லா ராஜாக்களும் வேதத்தை தினந்தோறும் படிப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு பைபிள் உலகம் முழுவதும் இருக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில் ஒரு ராஜா ஆட்சிக்கு வந்தாருன்னா அவருடைய முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிளை, நல்ல பைபிள் எது, நல்ல ஞானார்த்தம் உள்ள வார்த்தைகள் எது, உயிருள்ள பைபிள் எது, உயிருள்ள வார்த்தைகள் இருக்கிற பைபிள் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பைபிளை பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும். கொடுத்தாதான் அவனுடைய ஆட்சி நீண்ட காலம் இருக்குங்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. அந்த பிரமாணத்தை இன்னைக்கு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படி வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கி பைபிள் அதிகமாக விற்பனை ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அரசவையில் தீர்மானம் எடுத்து பைபிளை அடித்து அவங்க எல்லா நாட்டுக்கும் கொடுக்குறாங்க, எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ கேஜேவிங்கிற பைபிள் வந்து எல்லா ஜனங்கள்னால விரும்பி வாங்கப்பட்டது. அப்ப இந்த காரியத்தை தாவீது செய்யாதனால ஜனத்தை எண்ணுவதற்கு என்ன பிரமாணம் அப்படின்னு ஆலோசனைக்காரனும் கூப்பிட்டு கேட்கல, தீர்க்க தரிசியும் கூப்பிட்டு கேட்கல, வேதத்தையும் படிக்கல, தானே போட்டார் ஆர்டர். உடனே நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்கலாம், நாத்தான் தீர்க்க தரிசி என்ன முடிவு பண்ணு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் நியாய தீர்ப்பை நிறைவேற்றாமல் விடவே இல்லை. அப்படியாக இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக, தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக, தேவனுடைய பர்சவான்களுக்கு விரோதமாக எழும்பினால் தேவன் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்களை பின்தொடர்கிறது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, மனம் விரும்பி தேவனை ஆராதிக்கணும், இல்லாட்டினா நியாயத்தீர்ப்புக்கு தப்ப முடியாது. இன்றைக்கு மூன்று தூதனை தான் பார்த்துருக்குறோம், பாக்கி இருக்கிற தூதர்களை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.